நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்ப நம்ம சந்திக்க போறவங்க ராமநாதபுரத்திலேருந்து வந்திருக்கிற விவசாயி சத்தியமூர்த்தி. நம்ம பகுதியில் வந்து நம்ம ஒரு சில பயிர்கள் சாகுபடி பண்ணுவோம், ஒரு சில முறைகள் நம்ம பின்பற்றிட்டு இருப்போம். வேற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்க விவசாயிகள் அவங்க பகுதியில் என்ன சாகுபடி பண்ணுறாங்க, அவங்க என்ன முறைகள் கையாளுறாங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க இல்லைங்களா? வாங்க நம்ம சத்தியமூர்த்தி அவங்கக்கிட்டே இதை பற்றி கேட்கலாம். வணக்கம் சத்தியமூர்த்தி, நீங்கள் என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க, வேளாண்மையை பற்றின உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
வணக்கம்மா, நான் ராமநாதபுரத்துலேருந்து வந்து என் பேர் சத்தியமூர்த்தி. இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிஎம்இ 83-84 வந்து கீழக்கிற பாலிடெக்னிக்ல முடிச்சிருந்தது. விவசாயத்தில் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடுகள் இருந்தது. இடையில வேலையாட்கள் பற்றாக்குறை இதனால் ஆனதுனால முழுமையாக நான் பண்ணாமல் இருந்தேன். இப்போ முழு நேர விவசாயியாக வந்திருக்கேன். எனக்கு சொந்தமாக வந்து 1 ஏக்கர் 33 சென்ட் இருக்குது, வாழாந்தரவையில் தான் இருக்குது. அதில் வந்து 170 தென்னை மரங்கள் இருக்குது. தென்னை மரம் ஃபீல்டு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் அதில் வந்து வருமானங்கள் இல்லாதனால என்ன பண்ணுன்னா, ஊடு பயிரை வாழை போட்டானுங்கிற சிந்தனையில் வந்து ஊடு பயிர் வந்து ஒரு 800 வாழை வந்து பரிச்சாத்த முறையில் போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து தென்னையில் வந்து பெரிய லெவல்லலாம் ஒன்றும் ஈல்டுலாம் எப்படின்னு சொல்ல முடியாது. போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்துலேருந்து எனக்கு வந்து களை எடுக்கிறச்சிலே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு மேலே வரும். டிராக்டர் பிடிக்கிறது பெரும் பிரச்சனை உள்ள வந்தோன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள் எனக்கு எப்போ தீர்வாயிச்சுன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க அந்த களை எடுக்கிற வேலையெல்லாம் என்னுடைய தோட்டத்துக்கு இல்லாமல் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மாளோருடைய ஒரு இது கான்செப்ட் வந்து அதில் போயிருந்தேன். போயிட்டு வந்து அப்புறம் இயற்கை விவசாயத்தை முழுமையாக நான் அறியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவர் சொன்னபடி சில விஷயங்களை வந்து உணவு மாடு சொந்தமாக ஒரு 10 மாடுகள் இருக்குது. அது சாணம், அதோடைய கோமிய எல்லாமே முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துடைய ஈல்டும் வாழையுடைய ஈல்டும் எனக்கு முழுமையான ஒரு நல்ல வருமானத்தை எனக்கு கிடச்சி. நீங்கள் நம்மளாலும் சரி 800 வாழை போட்டதில் 1 வாழை கூட எனக்கு சோட ஓனதில்லை. 800 எனக்கு நல்லா கைவிடுச்சிச்சு. ஒரு வாழைத்தாரில் வந்து கிட்டத்தட்ட 8-10 சீப்பு வர எனக்கு ஈல்டு கிடச்சி. வாழை வளர்ந்த உடனே அடுத்த எனக்கு பிரச்சனை என்ன, ஒரு இதாக ஆச்சுன்னா எப்படி கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிற சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. அந்த நேரம் போய்த்துக்கான ஒரு தார் வந்து 100 ரூபா 60 ரூபா இப்படி ரேட்டுக்கு தான் எடுக்கிற சூழ்நிலையாக இருந்தாங்க. அப்புறம் தான் மச்சு கடையில் எங்கேயே வாங்குறாங்கன்னு பார்த்தா அவங்க 150 வாங்கிக்கிட்டு இருந்தாங்க வெளியில். ஒரு காய் 3 ரூபா ரேட்டுக்கு இப்போ மார்க்கெட், முன்னாடி வந்து 2.50 இருந்தது, இப்போ 3.50 வரை வந்து காய் போகுது. காய் ரேட்டு தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி தென்னையில் விழுகிற காய்கள் முன்னாடி வந்து வியாபாரிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சோம்பேறித்தனம் தான். எப்படி விற்கணுங்கிற யோசிக்கும் போது தான் இப்போ ஹோட்டலில் போய் கேட்கும்போது அவங்க சொன்னால் காய் சைஸை பார்த்து நான் துணிக்கிறேன் அப்படின்னா அவங்களே ஒரு நியாயமான ரேட்டை இப்போ வந்து ஒரு காய் வந்து 10 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நல்லா அருமையாக சொன்னீங்க. அதாவது நம்ம விளைவிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, விற்பனைக்கு கொண்டு போகும்போதும் நம்ம வந்து நேரடியாக கொண்டு போகும்போது நமக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் இல்லைங்களா? சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது தென்னையில் ஊடு பயிராக வாழை போட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த தென்னை மரங்கள் வந்து நம்ம பாரம்பரியமாக வச்சுட்டுருக்க தென்னை ரகமாக எத்தனை வயசுடைய தோப்பில் வந்து நீங்கள் இந்த வாழையை ஊடு பயிராக போட்டீங்க?
நாங்கள் வந்து வாங்கும்போதே கிட்டத்தட்ட தென்னையில் 170 தென்னை மரங்கள். 170 பார்த்தீங்கனாக்கும் பாரம்பரிய அவ்வளவு நாட்டு ரகங்கள் தான், எல்லாம் வளர்ந்த மரங்களும். அதே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வயசு உடையது. அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா காயுடைய அளவு ஓரளவு மீடியமாக தான் இருந்தேன். இப்போ காயுடைய அளவும் நல்ல பெருசாக இருக்குது. அதுலேருந்து இப்போ வந்து நெத்து போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாழை இருந்து ஊடு பேர மறுபடியும் போடுறதுக்காக எடுத்துருக்கு. வாழை போட்டதுனால எனக்கு ஊடு பேர இன்னொரு ஐடியா ஒன்று வந்து பசுமை விடலில் படித்தது ஒன்று வந்தது. இஞ்சி போடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ இஞ்சி மிளகும் அடுத்து வந்து பரிச்சத்து முறையில் போடுறதா ஒரு இது இருக்குது. அதுக்காக தேடுதலில் வந்து இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து காளானையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால அது விஷயமாக தேடுதல் வந்தப்பட்டுதான் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு வந்தோன்னு.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த தோப்பில் வந்து வாழை வந்து ஊடு பயிராக சாகுபடி பண்ணதுக்கப்புறம் மாடுகளுடைய சாணம் கோமியம் இதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னி, எப்படி பயன்படுத்துறீங்க?
நல்ல கேள்வி. சிலவங்க நம்ப கூட மாட்டேன் நான் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்த பெரிய லெவலெல்லாம் பெருசு பெரிய டெக்னிக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே இல்லை. சாணத்தை வாங்கினாக்க என்னுடைய தோப்புவே உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ உள்ளே போயிட்டோம்னாக்கா இங்கே காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். நிழல் தான் இருக்குது. அதனால் என்ன செய்யும், பெட்டு மாதிரி போட்டுறது, ஓப்பன் டைப்பில் பெட்டு. இது நம்ம அன்பில் கூட வாங்கி விடலை, அதான் மேலே இறங்கி சாப்பிடும், அதான் போகும். அதை என்ன செஞ்சுருமே, மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு எடுத்து தூவி விடுவேன். இதுதான் என்னுடைய முழுமையான வேலை. இடையில பார்த்தீங்கன்னா இந்த வாழையில் வந்து லேசாக அந்த பூச்சி வெட்டு மாதிரி இருந்தது, அந்த வேம் சொல்லுவாங்க, அந்த வேப்ப எண்ணெயும் புங்க எண்ணெயும் கோமயத்தையும் கலந்து தான் நான் தெளிப்பேன். இப்போ வந்து அந்த பிரச்சனை இப்போ எனக்கு இல்லை. நான் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கு இதுவரைக்கும் ரசாயன உரமும் போட்டதில்லை, முழுமையாக இயற்கை உரம் ஏற்படுத்தினால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த சிலந்தி பூச்சிங்கிற ஒரு தாக்குதல் வந்து நிறையா இருக்குது தென்னையில். அது என்னன்னு தெரியல, இந்த கமலஹாசன் என்ன மாயமோ என்னமோ தெரியல, அந்த பூச்சிங்கிற நம்ம இதில் இல்லை. இயற்கை விவசாயத்தில் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து கண்டுகிட்ட உண்மை இது.
சரிங்க, இப்போ வந்து மாடுகளை வச்சுருக்கீங்க, இப்போ மாடுகளுக்கான தீவனம் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் நிலத்துல போட்டுக்கிறீங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்குறீங்களா? அப்படி வாங்கினா அது கட்டுப்படி ஆகுமா?
மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க விவசாயியாக இருந்தால் தான் மாடுகளுடைய என்னங்கிறது கட்டுப்படியாகும். விவசாயம் இல்லைன்னா மாடு வச்சுருக்கு கண்டிப்பாக கட்டுப்படியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த வருஷம் மழையும் வெயிலை, அதனால் வந்து வைக்கோலுக்கு வந்து எல்லா இடங்கள்லேயுமே பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுனால கோத்ரி இதெல்லாம் ஊடு பேராக கொஞ்சம் போட்டிருக்கேன், அது வந்து இந்த வருஷத்துக்கு நான் ஓட்டிடுவேன். இப்போ வந்து மேய்ச்சல் நிலங்கள் ரொம்ப கம்மியாகி போச்சு, அதனால் மாடுகள் எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கூடிய சூழ்நிலைகள் வந்து எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒரு 4 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்துருக்கு, அதெல்லாம் மாடுக்கு வேண்டிய தீவனப்புள்ள வந்து போட்டிருக்கேன். இதனால் என்னுடைய மாடுகளுக்கு தீவனங்களை வந்து நான் கொடுத்துக்கிறேன். எல்லாரும் இதை பண்ணால் நல்லா இருக்கு.
சரிங்க, இப்போ நீங்க வந்து இந்த கால்நடைகளுக்கான தீவனமும் பயிர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து விவசாயம் சமீபத்தில் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், முழு நேரம் விவசாயியா இப்போதான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட என்ன கருத்து இருக்கு அப்படின்னாக்க, ஆள் இல்லை, தண்ணி இல்லை, விளைபொருளுக்கு வந்து விலை இல்லை, விவசாயம் செய்யறது கஷ்டம், விவசாயிகள்லாம் வந்து அவங்கவுங்க விவசாயத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. இன்னொரு காரணம் வேற, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, அவங்க படிச்சுட்டு வெளியில வேலைகளுக்கு போயிடுறாங்க. அதனால பாக்குறதுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்புறம் விவசாயத்தை பாக்குறதுக்கு ஆள் இல்லை, இப்படி நிறைய விவசாயம் அழிஞ்சு போகும் அப்படின்ற ஒரு பயமுறுத்தல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வந்து புதுசா இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன், முழு நேரம் விவசாயி ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு வந்து இந்த எதிர்காலத்துல விவசாயம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இதுல வந்து நான் முழு நேர விவசாயி ஆகிறதுக்கு இன்னொரு காரணம்னா, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் கூட மிஸ்டர் நந்தகுமாருங்க இருக்காங்க, அவங்க உண்மையிலேயே வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு முதலும் மாதிரி இப்போ இருக்காங்க. ஏகாம்பரம் சொல்லி ஒரு நாமினேட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் திட்ட இயக்குனராக இருக்காப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நயினார் கோயிலிருந்து பார்த்து அக்ரமேசி இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் முன்னாடி வந்து ஒரு காலத்தில் நல்ல விளைஞ்ச பூமியெல்லாம் சும்மா போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊடுபயிலிருந்து மிளகாயிலிருந்து எல்லாமே மறுபடியும் பண்ண வச்சுருக்கார் ஏகாம்பரம் சாருடைய ஐயாவுடைய இதனால நல்லா இது பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தோப்புக்கு வந்து வந்து பார்த்தோன்னா ஊடு பயிர் வந்து நான் வாழை போட்டிருந்தது. அப்புறம் ஐயா ஒரு இடம் வந்து டெமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உள்ளே போயிருந்தேன் நான் கிரிவன்ஸ்க்காக போயிருந்தது. அப்போ இதை பற்றி எல்லாம் நான் என்னென்ன பண்ணேன் என்ன படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 20-25 வருஷம் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஒரு தோராயமாக வந்து எனக்கு தெரிய வந்து அட்மா திட்டத்தில் வந்து 1 ஏக்கருக்கு வந்து 200 கரண்டை கொடுத்து விவசாயிகள் பூரா இப்போ நட்டு நல்ல பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல இதாக இருக்குது. வருங்காலத்தில் வந்து விவசாயம் வந்து நஷ்டம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் போய் என்னை பொறுத்தளவு போய் நானும் ஒரு காலத்தில் வந்து நஷ்டம் அப்படிங்கிற நினச்சவர் தான். ஏன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறத நம்ம ஆசைப்பட்றோம். நம்ம நாடு வந்து விவசாய பூமி, விவசாயத்தை முறையை நம்ம செய்யலையே ஒழியே விவசாயம் வந்து என்றைக்கு ஏமாத்தினது, நம்ம பூமியை கெடுத்துட்டோம். அதை வந்து எப்படி நம்ம எப்படி சிக்கான எப்படி அதுக்கு ஊட்ட மருந்து என்ன கொடுக்குறோமோ, நல்ல முறையில் நாட்டு மருந்தாக கொடுக்குறோமோ, அந்த மாதிரி மாடுகளுடைய எச்சத்தை நம்ம பயன்படுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இது நல்லாயிரும். மண்வளம் பெருகிருச்சினாலே இயற்கையை நம்ம வந்து உபயோகிக்க வைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ இளைஞர்கள் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க, நிறைய பேர் வந்து விவசாயத்தில் இறங்கியிருக்காங்க, விவசாயத்தை விட்டுட்டு போனவங்க கூட மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. ராமநாடு மிகப்பெரிய மாவட்டத்துக்கு வந்து ஆட்சித்தலைவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. ராமநாடு மாவட்டத்தில் உள்ள யாருமே வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையை தான். இப்போ அடுத்த ஒரு தேடுதலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ காளான் வந்திருக்கோம், அப்புறம் பட்டுத்துறையிலேருந்து இந்த பட்டு வளர்ச்சியை போய் ஒரு தேடுதல் 83 ஒரு பாண்டியூரில் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து பாண்டியூருங்கிற ஒரு ஊர் வந்து 83-84 வந்து பட்டில் வந்து ஒவ்வொரு வீட்டும் குடிசை தொழில் மாதிரி இருந்தது. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கூட இல்லை. உண்மை வந்து இதுதான். நான் படிக்கும்போது சும்மா ஒரு விசிட்டுக்காக அங்கே போயிருக்கும்போது அப்போ ஏற்பட்ட ஒரு ஆறு வந்து அப்போ நான் சும்மா ஒரு சர்வே தான் எடுத்தது. அந்த அனுபவம் தான் எனக்கு இப்போ வந்து பட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு கொண்டது இதுதான் எனக்கு. அப்புறம் மிஸ்டர் கேசவங்கிற ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரை பார்த்தது, அவர் மூலியமாக தான் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பிறப்பாளர்ச்சியில் வந்து ஒரு 2 ஏக்கர் சொந்தமாக இடம் இருந்தது. அந்த 2 ஏக்கரில் வந்து இப்போ வந்து பட்டு மல்பெரி செடியை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஃபர்தராக வந்து ஏப்ரல் மாதம் எப்படியும் கண்டிப்பாக ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எப்படியும் 2 ஏக்கரில் குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பிறகு ஒரு 40 ரூபாய்க்குள்ளே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் விவசாயிகள் வந்து எந்த ஏரியாவுக்கு எது பயன்படும், எதை செஞ்சால் காசு கிடைக்கும், எப்படி முறையாக அதை செய்யலாங்கிற ஒரு ஸ்கெட்சை போட்டோம்னாலே போதும், அதில் வந்து சூட போகாது, அது கரெக்டான வழியில் பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா வெங்காய விலைகளில் ஏறி இருந்தது, எல்லோரும் வெங்காயத்தை போனோம். ஏன் மாற்றுப்பேருங்கிறது இல்லாமே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடியை வந்து விவசாயிகள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாற்றி யோசித்தோம்னா அதில் வெற்றி நமக்கு தான் இருக்கும், சதமாகவே இருக்கும்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க சத்யமூர்த்தி. வந்து பூமி தாய் வந்து நம்மளை வந்து கைவிட்டுற மாட்டான், நம்ம வந்து அதுக்கு சரியான முயற்சி எடுக்கணும். அதை தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, இளமென்று அசைய இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்ன்ட்டு அப்பயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க. அது வந்து உண்மைதான். இனிமே தொழுகிறது வந்து சாமிகளை விட உழவர்களாக தான் இருக்கும்.
அதனால் உழவர்கள் வந்து அவங்க செய்ய வேண்டிய முறைகளை பற்றி முன்னாடியே ஒரு திட்டமிட்டுக்கிட்டாங்கன்னாக்கா, நிறைய விவரங்கள் அதை பற்றி சேகரிச்சுக்கிட்டு அதன்படி வேலை செஞ்சாங்கன்னாக்கா, நிச்சயமாக வந்து உழவு தொழில் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முயற்சிகள். நீங்கள் அந்த வழியில் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய இந்த அனுபவம் வந்து மற்ற உழவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க சார்பிலையும் எங்கள் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேர்களே, சத்தியமூர்த்தி அவங்களுடைய அனுபவங்களை கேட்டோம். ஊடுபயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, பட்டு வளர்ப்பு, நேரடி விற்பனை, இப்படி நிறைய விஷயங்களை ஒருங்கிணைச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஊடுபயிரை பொறுத்த வரைக்கும் இஞ்சி சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தேடல்களை ஈடுபட்டு இருக்கிறதாகவும், காளான் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததாகவும் சொன்னாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன் கிடைக்கும் இல்லைங்களா. அவங்க செஞ்சிட்ருக்கிற இந்த வேளாண்மை தொழில் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற இவங்களை நம்ம பாராட்டலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. DEE@TNAU.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில், இல்லைன்னா விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரியில். விவசாயி சமுதாய வானொலி பற்றியும் நம்முடைய நிகழ்ச்சிகள் பற்றியும் இன்னும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுறதோடு மட்டுமில்லாமல் இணையதளத்துலேயும் பதிவேற்றம் செய்யப்படுது. அதனால் ஒலிபரப்பு நேரத்தில் கேட்க முடியலன்னா கூட நீங்கள் இணையதளத்தில் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடையலாம்.